SBS தமிழ்.
நிவேதா, ஒரு கிழமை லீவு போட்டுட்டு நிரோசனோட இந்த கப்பல் குரூஸில் போட்டு வா, கொஞ்சம் கவலையெல்லாம் மறக்கலாம் என்றனர் அப்பாவும் அம்மாவும். அம்மா, அப்படி போனால் மட்டும் எனக்கு நடந்தது எல்லாம் மறக்க முடியுமே என்றேன் நான். இல்லை நிவேதா, இப்படி போட்டு வந்தால் உனக்கு ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும், நிரோஷனும் நல்லா சந்தோஷப்படுவான் என்று கூறி நிரோஷனையும் என்னையும் கப்பலில் ஏற்றிவிட்டார்கள். கப்பலில் ஏறியதும், அம்மா இவ்வளோ பெரிய கப்பல், ஸ்விம்மிங் பூல் இருக்கு, சினிமா இருக்கு என்றான் நிரேஷன் சந்தோஷ கிளர்ச்சியோடு. ஓமடா, இது மட்டுமே, உன்ற வயசுக்கு ஆமக்குகை என்ற ஒரு இடமும் இருக்குது, வா போய் பார்க்கலாம். அங்கு போனதும் நிரோஷன், அம்மா கூ அங்கு பாருங்கோ என்றவன் லெகோ தொகுதி, விதவிதமான கைவேலைகள் செய்யும் தொகுதியையும் பலவித நவீன விளையாட்டு கருவிகளையும் பார்த்து பிரமித்தான். லெகோ தொகுதிக்கு சென்று விளையாடத் தொடங்கினார். காலையில் போட்டர் ஸ்லைடிலும் ஸ்விம்மிங் பூலிலும் விளையாடிவிட்டு மதிய உணவுக்கு பின் ஆமைக்குகைக்கு போவார். நானும் அங்கு அமர்ந்து மற்ற பெற்றோர்களோடு கதைத்து கொண்டு அவனையும் அவதானித்துக் கொள்வேன். தங்கள் பிள்ளைகள் விளையாடுவதை மற்ற பெற்றோர் சோடியாக நின்று கவனிப்பதை பார்த்ததும் என் கடந்த கால வாழ்க்கை நினைவுகள் எழுந்து மனதை அழுத்தியது. கவலையே இல்லாத சிறுவயதில் பள்ளி மிட்டாயை வாயில் போட்டு ருசிப்பதைப் போல இன்பமில்லை என்ற என் நினைவு உள்நாட்டுப் போரின் கொடுமை நின்று தப்பி ஸ்ரீலங்காவை விட்டு செல்வம் குளிக்கும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வசித்த பின்பும் அந்த பள்ளி மிட்டாய் சந்தோஷத்தைத்தான் இன்னும் என் மனம் தேடியது. அவை காலத்தால் கரையாத நினைவுகள். என் பெற்றோர் உள்நாட்டுப் போரினால் நிலையான வாழ்வு நிலை இல்லாததால் வெளிநாட்டு மாப்பிள்ளை, உத்தியோகம், வயது, சாதகம் என்ற தகுதிகளை பார்த்து பேசி முடிவாக்கி கார்த்திக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். கார்த்திக்கை மணந்து ஆஸ்திரேலியா போகும் வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என மகிழ்ச்சியோடு ஏற்று சிட்னி வந்திறங்கினேன். நான் கணினியில் பட்டம் பெற்றிருந்ததால் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. புது ஊரில் புது தாம்பத்திய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக ஓடியது. தாம்பத்திய வாழ்க்கையின் மோகம் மெல்ல மெல்ல குறையவும் எனக்கு நிஜம் மெல்ல புரிய தொடங்கியது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தில் ஊறிப்போயிருந்த எனக்கும் சிட்னியில் வளர்ந்த கார்த்திக்குக்கும் ஒத்துப்போகுமா என்று என் பெற்றோர் பார்க்கவில்லை. ஏன், நானே அதை பற்றி சிந்திக்கவில்லை. கார்த்திக் பிறந்தது என்னவோ யாழ்ப்பாணத்தில், ஆனால் 8 வயது முதல் வளர்ந்தது சிட்னியில். மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருந்த நல்லவற்றையெல்லாம் விட்டு இங்கே உள்ள எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் அவனிடம் ஊறிப்போயிருந்தது. கார்த்திக் வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் ஒரு போத்தில் வைன் ஆர்டர் பண்ணி குடித்து முடிப்பான். வைன் குடித்தால்தான் லைஃபை சுவைக்க முடியும் என சொல்லி என்னை வற்புறுத்துவான். நான் மறுத்துவிடுவேன். டிஸ்கோ டான்சிங்குக்கு வா வா என்று வற்புறுத்தி கெஞ்சுவான். நானும் அவன் கூட போவேன். முதலில் கார்த்திக் அங்குள்ள பாருக்கு போய் குடித்துவிட்டு வந்துதான் என்னுடன் ஆடுவான். இடையிடையே காணாமல் போய்விடுவான். இப்படி பலமுறை நடந்த பின் அவனோடு டிஸ்கோ டான்சிங் போக மறுத்துவிட்டேன். அவன் மட்டும் வெளியே போய் கூட்டாளிகளோடு குடித்து கும்மாளம் போட்டான். முன்னாள் வெள்ளைக்கார சிநேகிதியோடு நெருங்கி பழகத் தொடங்கினான். நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னதும், என்ன இது வேறையா, கருவை கலைச்சிடு என்று கத்தினான். ஆண்டி ஆண்டி என்று கப்பலில் எனக்கு அறிமுகமான சிறுவன் ஜாக்சன் என் தோளை தட்டவும் சுயநினைவுக்கு வந்தேன். ஆண்டி, நிரோசன் விழுந்து கையில் காயம் என்று ஆங்கிலத்திலே கூறினான். நான் மனம் பதை பதைக்க நிரோசனிடம் ஓடினேன். ஜாக்சனின் தந்தை கிரண் அழுது கொண்டிருந்த நிரோஷனை அணைத்தபடி நின்றார். நிரோஷன் தடுக்கி விழுந்துட்டான், பெரிய காயம் ஒன்றுமில்லை. வாங்கோ, கப்பல் இருக்கிற மெடிக்கல் சென்டருக்கு போவோம் என்று ஆங்கிலத்திலே கூறியவர் நிரோஷனை தூக்கி கொண்டு நடந்தார். நானும் பின்தொடர்ந்தேன். அன்று தொடக்கம் கீரனும் நானும் எங்கள் மகன்மாருடன் கப்பலின் செயல்பாடுகளில் பங்கு பற்றி மகிழ்வோம். ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றாகவே உணவு அருந்திய பின் இரவு பிள்ளைகள் என் கேபினில் அல்லது கிரணின் கேபினில் படுக்க விட்டுவிட்டு கேபின் பல்கனியிலிருந்து இருவரும் எமது வாழ்க்கையில் நடந்தவற்றை பரிமாறிக்கொள்வோம். நிவே, எனக்கு விவாகரத்தாகி 4 வருஷமாகிறது. என்னைப்போல் தான் நீங்களும் என்று நினைக்கிறேன் என்றார். ஓம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் 7 வயதாகிறதல்லவா? எஸ் எஸ், இந்த 4 நாட்களுக்குள் ஜக்ஷனும் நிரோஷனும் நல்ல சிநேகிதராகிவிட்டார்கள் என்றார். படுக்கையில் இருந்த பிள்ளைகளை திரும்பி பார்த்தபடி நானோ கிரணின் சிவந்த முகம், கூர்நாசி, கருநீல கண்கள், பின்னால் வாரிவிடப்பட்ட கருத்த நெளிந்த முடியையும் பார்த்து ரசித்தேன். எனது முன்னாள் மனைவி தலைமுறை தலைமுறையாக சிட்னியில் வாழ்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள். குடும்பத்தை விட உல்லாசமாக பொழுதை கழிப்பதைத்தான் விரும்பினாள். அளவுக்கு மிஞ்சி குடிப்பாள். தகாத வார்த்தைகளால் என்னை திட்டுவாள். பொருட்களை தூக்கி என் மேல் எறிவாள். ஜக்ஷன் பயந்து நடுங்குவான். இவற்றை சகிக்க முடியாமல் தான் அவளை விவாகரத்து செய்தேன். இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன் என்றார். பாவம் ஜக்ஷன், அம்மாவிடம் போறவரா? ஆமாம், ஒரு கிழமை அம்மாவோடும் ஒரு கிழமை என்னோடும் இருப்பான். மனதிலே என்ன நினைக்கிறானோ தெரியாது என்றார் கிரண். என் முன்னாள் கணவர் நான் கருவுற்றதும் கருவை அழிக்க சொன்னான். நான் மறுத்துவிட்டேன். நிரோஷன் பிறந்ததோடு என் பெற்றோரும் சிட்னிக்கு வந்ததால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. தினமும் குடிவரியோடு வந்து ஆங்கிலத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தைகளாலும் திட்டி காயம்பட அடிப்பான். உடம்பெல்லாம் இரத்தம் கட்டின காயங்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கம் குடும்பத்தில் பெண்களின் மேல் வன்முறை பிரயோகித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்குமே, இந்த கொடுமைகளை எப்படி பொறுத்து கொண்டீர்கள் என்று கேட்டார். நான் வளர்ந்த யாழ்ப்பாணத்து கலாச்சாரத்திலே கணவரை மதித்து அடங்கி போவதுதான் வழக்கம். ஒரு நாள் பக்கத்து யூனிட்டில் இருந்தவர்கள் போலீஸுக்கு அறிவித்து விட்டார்கள். போலீஸ் கார்த்திக்கை கண்டித்து இனிமேல் மனைவி மேல் வன்முறை பிரயோகித்தால் கைது செய்யப்படுவாய் என்று கடுமையான உத்தரவு போட்டார்கள். என் பெற்றோரும் இப்படி கொடுமைப்படுத்துபவனோடு இருக்க வேண்டாம் என்று என்னையும் நிரோஷனையும் தங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். விவாகரத்து வேண்டுமென்றான். நானும் சம்மதித்தேன். குடும்ப கோட்டில் குழந்தை நிரோஷனின் பாதுகாப்பு பொறுப்பு தாய்க்கென்றும், தந்தை கார்த்திக் நிரோஷனின் பராமரிப்புக்கு பணம் கொடுக்க வேண்டும், விரும்புகிற பொழுது நிரோஷனை பார்க்கவும் முடியும் என்றும் முடிவானது. கார்த்திக்கோ மகனை பார்க்க வருவதே இல்லை. நிரோஷனுக்கு அப்பா இருந்தும் இல்லாத மாதிரித்தான் என்றேன் பெருமூச்சோடு. கப்பல் பயணம் முடிந்த பின்பும் நாங்கள் இருவரும் பிள்ளைகளோடு அடிக்கடி சந்தித்தோம். நிரோஷனும் ஜக்ஷனும் நெருங்கிய சிநேகிதரானார்கள். கிரணும் நானும் ரெஸ்டாரண்ட், சினிமா என்று போய் வரத் தொடங்கினோம். மணித்தியால கணக்காக பேசுவோம். கிரண் யூதர் பரம்பரையைச் சேர்ந்தவர். இம் இனத்திற்கும் அவர் இனத்திற்கும் என்ன ஒரு ஒற்றுமை! அவருடைய கொள்ளுப்பாட்டனார் 2ம் உலக யுத்தத்தின் பொழுது ஜெர்மனியில் நடந்த மாபெரும் இடப்பெயர்வோடு ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறார். எங்கள் தமிழ் மக்களும் உள்நாட்டின் போரின் காரணத்தினால் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சிட்னியில் உள்ள முருகன் கோவிலுக்கு என்னுடன் கீரனும் வருவார். நானும் அவருடன் யூதர் வழிபடும் ஆலயமான சினகோங்குக்கு போவேன். இப்படியான சந்தர்ப்பத்தில் யூதர் சமயத்திலும் எமது இந்து சமயத்தைப் போல் ஒரு கடவுளை பலவிதமான உருவங்களில் வழிபடுகிறார்கள் என்று அறிந்தோம். ஒரு நாள் காரில் போகும் பொழுது, இதுதான் நான் படித்த யூதர் பள்ளிக்கூடம் என்று ஒரு பெரிய பள்ளிக்கூட கட்டிடத்தை சுட்டிக்காட்டினார் கிரண். எனது தாய்மொழியான ஹிப்ருவையும் ஒரு பாடமாக இங்குதான் படித்தேன். இப்பொழுது ஜக்ஷனை சனிக்கிழமைகளில் ஹிப்ரு வகுப்புக்கு அனுப்புகிறேன் என்றார். அப்படியா, நானும் நிரோஷனை சனிக்கிழமைகளில் தமிழ் படிக்க அனுப்புகிறேன். எம் தமிழரை போல் நீங்களும் உங்கள் அடையாளம் அழியக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஆமாம், இது எங்களுடன் உடன் பிறந்த ஓர் உணர்வு என்றார் கிரண். இப்படியே 3 வருடங்கள் உருண்டோடியது. கிரணின் நற்குணங்களுடன் அவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தது என்னை மிகவும் கவர்ந்தது. என் மகனுக்கும் கிரணை மிகவும் பிடித்து கொண்டது. கிரணை அம்மா அப்பாவுக்கும் அறிமுகம் செய்து வைத்தேன். கிரணின் பேச்சு, பெரியாருக்கு கொடுக்கும் மரியாதை, எங்கள் சொந்தங்களோடு இயல்பாக பழகியது எல்லாமே அப்பாவுக்கும் பிடித்து கொண்டது. என்னையும் கிரண் தன் பெற்றோரின் வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். அவர்களின் வெளிப்படையான பேச்சும் பழக்க வழக்கங்களும் எனக்கு அவர்கள் மேல் மரியாதையை ஏற்படுத்தியது. ஊரில் கணவரால் விட்டுவிடப்பட்ட பெண்களை பார்த்து வாழாவெட்டி என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஏன், இங்கே சிட்னியிலும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என பெரிசாக கதைத்து கொண்டு திரும்பவர்கள் கிரணுடன் நான் வெளியே போய் வருவதை பார்த்து என் காதில் விழக்கூடியதாக நக்கலாக கதைத்தார்கள். என் பெற்றோரிடமும் இதை ஒரு குற்றமாக சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர் சங்கடப்பட்டாலும் என்னிடம், நிவேதா கவலைப்படாத, பண்பாடு கலாச்சாரம் பற்றி கதைக்கிறவையிலே உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தேடித்தரப் போயினோம். அவைக்கு இப்படி நடந்திருந்தால் என்ன செய்திருப்பினோம்? இப்போ 21 நூற்றாண்டில் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறோம். கிரண் பண்பானவன், நீ அவனோட வெளியில் போகிறதை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று பச்சை கொடி காட்டினர் என் பெற்றோர். கிரண் என் பெற்றோரை சந்தித்து, நிவேவை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், அவளிடம் என்னை மணந்து கொள்ளுவாயா என்று கேட்பதற்கு முன், என்னை மருமகனாக ஏற்க உங்களுக்கு சம்மதமா? உங்கள் பேரனை என் மகன் போல் கவனித்துக் கொள்வேன் என்று கேட்டிருக்கிறார். பிள்ளையோடு இருக்கும் என்னை மணப்பதற்கு ஒரு பண்புள்ளவன் முன்வந்து கேட்டதும் அம்மாவும் அப்பாவும் தயங்காமல் சம்மதித்து விட்டார்கள். ஒரு நாள் கிரண் என்னை இரவு போசனத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே என் கரங்களை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டு, நிவே என் அழகிய இளவரசி, ஐ லவ் யூ, உன் ரம்யமும் உன் அன்பும் பாசமும் என் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை மணந்து என் வாழ்க்கை துணவியானால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வைத்திருப்பேன், இது சத்தியம் என்றார் என் கண்களை நோக்கியபடி. கிரணின் கருணீர கண்களில் பொங்கி வழிந்த காதல் என்னை இன்பத்தில் ஆழ்த்த, கண்களில் கண்ணீர் கசிய, ஐ லவ் யூ டு கிரண் என்று நான் கூற, கிரண் என் இடது கை விரலில் பெரிய ஒற்றை வைரக்கல் மோதிரத்தை அணிந்து என்னை தன் மார்போடு இருக அணைக்க, அவர் கரங்களுக்குள் தஞ்சமடைந்தேன்.
இதுவரை தேவகி கருணாகரன் அவர்கள் எழுதிய காலத்தால் கரையாத நினைவுகள் சிறுகதை கேட்டோம். இந்த சிறுகதை உருவான பின்னணி தொடர்பில் தேவகி கருணாகரன் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்.
நமது சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கும் வேறு ஒரு இன மதம் பண்பாடும் கொண்ட ஆணுக்கும் சிட்னியில் நடந்த திருமணம் தான் முதலில் இந்த கதையை எழுத தூண்டியது எனக்கு. இந்த 21 நூற்றாண்டிலும் எங்கள் ஊரில் பெற்றோர் இன்றும் சாதி, மதம், உத்தியோகம் பார்க்கிறார்கள். விவாரத்து ஆனவர்களை, முக்கியமாக பெண்களை தள்ளி வைக்கிறார்கள். கலாச்சாரமும் பண்பாடும் நிலையானதல்ல, காலத்துக்கு காலம் அது மாறிக்கொண்டு தான் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடான ஆஸ்திரேலியாவில் மறுமணமும் கலப்பு திருமணமும் சாத்தியம். நமது சமூகத்திலும் பலர் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் அவனானித்த இவ்விஷயங்களை வெளிக்கொணரவே இந்த கதையை படைத்தேன். இலங்கையில் வெளிவரும் ஞானம் மாதாந்த சஞ்சிகையில் 2018 நடந்த சிறுகதை போட்டியில் 4வதாக சான்றிதழ் பரிசு கிடைத்தது இந்த கதைக்கு. எனது சிறுகதையை தேர்ந்தெடுத்து SBS வானொலியில் ஒளிபரப்பிய வானொலிக்கும் இந்த கதைக்கு உணர்ச்சியோடு குரல் கொடுத்தவருக்கும் எனது நன்றிகள்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.